எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான மாலை விலைக்காக துதிக்கிறோம். காலையில நாங்கள் நமக்கு ஆராதனை செய்யும்படியாக கிருபை தந்தி இப்பொழுது மாலையில நம்முடைய பந்திக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இதே போல ஒரு மாலை வேளையில நம்முடைய சீசலோடு கூட நீர் மேலறையிலே ராபோ ஞானனை அனுசரித்தி என்னை நினைவு கூறும்படியாக நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நான் வருமளவும் இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நீர் மகிமையிலே தோன்றும் வரைக்கும் நாங்கள் அன்றவரை இந்த ராபோஜத்திலே பங்கு பெற வேண்டும். இந்த மாம்ச சரத்திலே இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கும் வரைக்கும் உங்களுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக நாங்கள் இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பந்தியில பங்கு பெறும்போது எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனை தருகிறது, எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது, எங்களுக்கு ஆண்டவரே எல்லா மீட்பின் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறது. நாங்கள் அடையாளமாக இதிலே பங்கு பெறும்பொழுது நீ ரியலாக நம்முடைய ஆசீர்வாதத்தை தருகிறேன். அடையாளமாக நாங்கள் ஒன்றை செய்யும் பொழுது நீர் ஆண்டவரே அந்த மீட்பின் ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற செய்கிறீர். அவ்விதமான விசுவாசத்தோடு பங்கு பெறும்படியாக வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் அடியனை நீர் பலப்படுத்தும். சரீரத்திற்கான எல்லா விதமான வீக்னஸ் நீர் அப்புறப்படுத்தி சரீரத்தை பலப்படுத்தி வார்த்தைகளை தெளிவாய் சொல்ல கர்த்தாவே வார்த்தைகளை வல்லமையாக சொல்லத்தக்கதாக சரீரத்தை பலப்படுத்தும். உள்ளுறுப்புகளை நீர் பலப்படுத்தும். முழங்கால் போயிட்டிருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். தியானிக்க போற வார்த்தைகளோடு நம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. அப்பத்தையும் திராட்சிரசத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை முடியும் மட்டும் உடைய மகிமையின் பிரசனங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராபோ ஆராதனைக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:5. ஏசாயா 53:5.
நம்முடைய மீதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிலே அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
நம்முடைய மீதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இ வாஸ் உண்டட் ஃபார் மை transgression, he was bruised for our iniquities, the chastisement of my peace come upon him, and by his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கிறது. லவ் ஸ்டோரி என்றால் ஒரு கட்டுக்கதை அல்ல. It is not a fiction but a real story. இது வந்து சந்தோஷமாக ஆரம்பித்து இடையில போராட்டம் வந்து முடிவில் அதிக சந்தோஷமாக முடியுது. இந்த ஸ்டோரி அவிதமாக முடிகிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் நம்ம அந்த ஒரே ஒரு ஸ்டோரியை தான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டிக்கும் இருக்கின்ற அன்பை தான் இந்த முழு பைபிளும் வெளிப்படுத்துது. அவர் ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவராக வந்து நமக்காக மீட்பின் கிரயத்தை செலுத்துகிறார். த பீப்புள் வேர் த சின்னர்ஸ், நாம பாவிகளாக இருக்கிறோம். லேம் வந்து அது பாவம் செய்யவில்லை. ஆட்டுக்குட்டி பாவம் செய்யவில்லை. அது நம்முடைய ஸ்தானத்திலே அது மறிக்கிறது. ஒரு இயற்கையான ஆட்டுக்குட்டி அங்கு பலி செலுத்தப்பட்டது. பின்பு மெய்யான ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக வந்து 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் வந்து நமக்காக மறிக்கும் பொழுது நம்ம மேல வருதான அந்த ஆக்கிரை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்முடைய சொல்ல போனது என்னுடைய நீங்க போட்டு வாசித்தா நல்லா இருக்கும். என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் அப்படின்னு உங்களை சிங்குலரா நீங்க பர்டிகுலரா உங்க பேரை போட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வசனம் நிறைவேறும். அது ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கு. என்னுடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டார். என்னுடைய அக்கிரமத்தில் அவர் அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்படவில்லை, அவர் நொறுக்கப்படவில்லை என்றால், அவர் எனக்காக மறிக்கவில்லை என்றால், அந்த பாவம் வந்து என் மேல இருக்கும். அந்த பாவம் என் மேல இருப்பதனாலே அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே நான் பங்கடை வேண்டும். ஆனால் அவர் என் மேல அன்பு கூர்ந்து அவர் அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் நான் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறேன். அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். அவர் ஏன் அப்படி செய்யணும்? அப்படி செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவருடைய சிருஷ்டிப்பானது விழுந்து போனது, விழுந்து போச்சுன்னா ஒரேடியா அழிச்சிட வேண்டியதானே. நம்ம என்ன அப்படிதான் செஞ்சிருப்போம். ஆனா அவர் என்ன செய்தார் என்றால், அதை அழிக்க மனசில்லாதபடி அதை ரெடியூம் பண்ணுகிறார், அதை மீட்டுக் கொள்கிறார். மீட்க வேண்டும் என்றால் அவர் மனுஷனாக வந்து கிரயத்தை செலுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கத்ரா இயேசு சிலுவையில மரித்தார் என்றால் அவருடைய அன்பை அது வெளிப்படுத்துறது. அவர் அன்பை வெளிப்படுத்தி நம்ம வந்து மறுபடியும் அவர் நம்ம என்ன செய்யறார் என்றால் அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக செய்கிறார். அதிகமும் முதல் 3 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, God came down in the garden. மகளின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் அங்கே இறங்கி வருகிறார். ஆதாம் ஏவாளோடு கூட பேசுகிறார். ஒரு நாள்ல அவர் வந்து, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஏனென்றால் அவர்கள் விழுந்து போனார்கள், பாவத்திலே விழுந்து போனார்கள். அவருடைய சிருஷ்டிப்பு மகிமையான ஒரு சிருஷ்டிப்பு ஆடம் அண்ட் ஈவ் வந்து ஃபாலன் இன் சின், இதோ பாவத்திலே அவர்கள் விழுந்து போனார்கள். கர்த்தராகி தேவன் வந்து அங்கே வந்து அவர்களை அவளுக்கு ஒரு மீட்டை உண்டு பண்ணுகிறார். என்னன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை அவளுக்காக பலி செலுத்துகிறார். ஆதியாகமம் 3:20-21 வாசிக்கலாம்.
ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார்.
இதோ தோல் உடைகளை உண்டாக்கி அவளுக்கு உடுத்தினார் என்று 21 வாசிக்கிறோம். அதனால கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை அவளுக்காக பலி செலுத்துகிறார். இவங்களுடைய தண்டனைக்கு ஆட்டுக்குட்டி மறிக்கிறது, ஒரு இன்னசென்ட் அனிமல் அங்க மறிக்கிறது, அந்த ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை உண்டாக்கி அந்த தோலினாலே அவருடைய நிர்வாணத்தை மூடுகிறார். அதே போல கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்தார், அவருடைய நீதியினாலே நம்ம போர்த்துவிக்கப்பட்டிருக்கோம். ஆமென்.
ஆமென்.
பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார், அவர் பாவமாக்கப்பட்டார். அதனால அவர்கள் வந்து அந்த தோலுடைய உடுத்தி கொண்டு ஏதேனும் விட்டு வெளியே போகிறதை 24 வசனத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு காட்சி. இப்பொழுது என்ன செய்யறாங்க, கடைசி நேரத்தில் இந்த ஸ்டோரி எப்படி போய் முடியுது, இப்படி ஆரம்பித்து கடைசியா எப்படி முடியுதுன்னா, 2 அவருடைய சபையாகி அந்த மனவாட்டியும் என்ன செய்யறாள், கார்டனுக்குள்ள மறுபடியும் பிரவேசிக்கிறார். ஆடம் அண்ட் ஈவ் வந்து கார்டனை விட்டு வெளியே போய் பலவிதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாய் வந்தது. முகத்தின் வேதை நிலத்தில் விழும்படியாக பாடுபட வேண்டியதாய் வந்தது. அவங்களுக்கு சீக்னஸ் வந்தது, அவங்களுடைய சரீரத்துக்கு மரணம் வந்தது. இன்னும் பொல்லாத மனுஷர்களால போராட்டங்கள், இப்படி பல சிட்டிபேஷன் போராட்டங்களை சந்தித்து கடைசியாக அவர்கள் மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக இவர் மறித்தார். அந்த ஆட்டுக்குட்டியானதுக்கு ஏதேன் தோட்டத்திலே அங்க வந்து கொல்லப்பட்டது, அதன் தோலினாலே போர்த்திக்கப்பட்டார்கள். அந்த ஆட்டுக்குட்டி கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ரியல் லேம்ப் அங்க வரும் வரைக்கும் அவங்க ஒரு சப்ஸ்டிடியூட் ஆக, பதிலீடாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார்கள். அதனால நியாய தீர்ப்பானது அவங்களுக்கு வந்து ஃபெலோஷிப்பை கொண்டு வருகிறது. அந்த நியாய தீர்ப்பானது ஒரு ஆட்டுக்குட்டி மேல செலுத்தப்பட்டது. இவங்களுக்கு வர வேண்டிய அந்த நியாய தீர்ப்பானது ஒரு ஆட்டுக்குட்டியில செலுத்தப்படவில்லை என்றால் தேவனுக்கும் அவங்களுக்கும் ஃபெலோஷிப் இல்லை. ஆனா ஃபெல்லோஷிப் வரணும்னா அங்க வந்து டிவைன் ஜட்ஜ்மெண்ட் அங்க வரணும், அந்த பாவத்துக்கு நியாயமான தண்டனை வர வேண்டும். அதனால ஆட்டுக்குட்டி அந்த தண்டனை ஏற்றுக்கொள்கிறது. இவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே, இந்த ரத்தத்தின் கீழே தேவனை சந்திக்கிறார்கள். ஃபெல்லோஷிப் த்ரூ த பிளட் என்று பிரதர் செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த அது ஆட்டுக்குட்டி மறிக்கவில்லை என்றால் அவங்களுக்கு வந்து ஃபெல்லோஷிப் கிடையாது. அதனால அந்த அது மெய்யான ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து வரும்பொழுது இப்பொழுது நம்ம அவரோடு கூட அந்த ரத்தத்தின் மூலமாக ஐக்கியப்படுகிறோம். அந்த ரத்தம் எதை குறிக்கிறது என்றால் டிவைன் ஜட்ஜ்மெண்ட், தெய்வீக நியாய தீர்ப்பு, பாவத்தின் சம்பளம் மரணம். இது அவரான மரணத்தை எடுத்துக்கொண்டார், நம்முடைய மீறினத்தை அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை அவர் நோக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு, தேவனுக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ரத்தமானது சிந்தப்பட்டது. இப்ப ரத்தத்தின் கீழே நம்ம ஐக்கியப்பட்டுக் கொண்டிருக்கோம். இப்பொழுது எந்த ஆட்டுக்குட்டி அவங்களுக்காக மறித்ததோ அந்த ஆட்டுக்குட்டியோடு கூட அவங்க மறுபடி ஏதேனுக்கு வருகிறார்கள். கமிங் ரைட் பேக் இன் த கார்டன் டு லிவ் வித் த லேம் தட் ரெடீம்ட் ஹிம். நம்ம மறுபடி ஏதேனுக்கு வருகிறோம். எப்படின்னா நமக்காக மறித்த ஆட்டுக்குட்டியோடு கூட வாழ்வதற்காக. அதான் லவ் ஸ்டோரி. ஆண்டவரே நீர் எனக்காக மறித்தீர், எனக்காக ரத்தத்தை சிந்தினி, என் மேல வர வேண்டிய நியாய தீர்ப்பை நீர் எடுத்துக்கொண்டீர், எனக்கு என்ன உம்மோடு கூட நான் ஐக்கியப்படுவதற்காக நீர் வந்து அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டீர், இப்பொழுது நான் உம்மோடு கூட வாழும்படியாக ஏதேனுக்குள்ள வருகிறேன், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் வாழப்போகிறேன். ஆமே. எத்தனை பேர் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறோம். இதுதான் பைபிள் வந்து கிரேட்டஸ்ட் லவ் ஸ்டோரி. உலகத்தில் இருக்க லவ் ஸ்டோரி எல்லாம் கட்டுக்கதைகள், அந்த லவ் ஸ்டோரி எல்லாம் அது வந்து தற்காலிகமா அது முடிஞ்சிடும், பின்பு அது வேதனையில பெய்யும் முடியும். ஆனா இந்த லவ் ஸ்டோரி அப்படி கிடையாது. எனக்காக மறித்த ஆட்டுக்குட்டியோடு கூட நான் வந்து ஏதேனுக்குள்ள மறுபடியும் பிரவேசித்து பின்பு நெவர் எண்டிங் ஹாப்பினஸ், ஒருபோதும் துக்கம் இல்லாதபடி எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டிய அந்த எட்டர்னிட்டிக்குள்ள நம்ம வருகிறோம். ஆமே. அதனால நீங்க அதுல ஒரு பார்ட்ஸா இருக்கிறீங்க, அந்த லவ் ஸ்டோரியில நீங்க பார்த்த முக்கியமான பார்ட்ஸா இருக்கிறீங்க, நீங்க அந்த பிரைடுன்னு ஒரு பாகமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பாடி சோல் ஸ்பிரிட் கொடுத்திருக்கிறார். இந்த பாடியானது இன்னும் மீட்கப்படவில்லை. இந்த பாடியினுடைய மீட்புக்காக நம்ம காத்திருக்கிறோம். நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவாபனம் வருவதற்காக நமக்கு காத்துக்கணும். சரீரம் வந்து சிக்னஸுக்கு அடிமைப்பட்டிருக்கு. சிக்னஸ் அதுல வரும். பாடி இஸ் ஸ்டில் அண்டர் த கர்ஸ். இது இன்னும் சாபத்தீடு உள்ளதா இருக்கிறது. பலவீனங்கள் வரும், மரணம் வரலாம். இன்னைக்கு காலையில் திடீர்னு செல்போன்ல சார்ஜ் இறங்கின மாதிரி எனக்கு சார்ஜ் இறங்கி போச்சு. நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்க்கிறேன், அது சரி வரல. ஆனாலும் பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறேன், ஃபோர்ஸா பண்ண முடியல, சொல்ல வேண்டிய விதமா சொல்ல முடியல, அழுத்தம் திருத்தமா பிரசங்கத்தை சொல்ல முடியல. அதனால நாளையிலிருந்து இப்ப கொஞ்சம் சார்ஜ் ஏறி இருக்கு, ஆனா நல்ல மாதிரி ஏறலன்னு சார்ஜ், அது 100% சார்ஜில் வரல. நாளைக்கு அதை என்னன்னு கண்டுபிடிச்சு ஜபத்தோடு கூட அதை சரி பண்ண வேண்டியதா இருக்கு. சரீரம் வந்து அண்டர் கர்ஸ், இது சாபத்தீடுக்குள்ளதாக இருக்கிறது. ஆனா நம்ம சோல் வந்து மரித்திருந்த சோலானது அது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, அது வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. We are raised up out of the death by new birth. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார், நமக்கு நியூ பேர்த் இன்னைக்கு வந்திருக்கிறது. நம்முடைய மனசு பலவிதமான காரியங்களால இருளடைந்திருந்தது. ஆனா இந்த மெசேஜ் நமக்கு வரும்பொழுது நம்ம மைண்ட் வந்து என்லைட்டன்ட், அது வெளிச்சம் வந்துவிட்டது. இப்ப நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறது, நம்ம எங்கிருந்து வந்தோம், எங்க போறோம், எதற்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், உலகத்தில் என்ன நடக்க போகிறது, தேவனுடைய திட்டம் என்ன, எல்லாம் அந்த சீல்ஸ் ஓபன் ஆகி நம்முடைய மைண்ட் வந்து கிளியரா மாறிட்டு மைண்ட்ல பொழுது வெளிச்சம் பிரகாசிக்கிறது. சோல் வந்து நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறது. ஆனா அந்த பாடி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இட் இஸ் அண்டர் த கர்ஸ். அது வியாதிக்குட்படலாம், பலவீனம் அடையலாம். இதோ ஒரு நாள்ல நம்முடைய ஹார்ட்ஸ் வந்து செல்ஃபிஷா இருந்தது, சுயநலம் உடையதா இருந்தது. இன்னைக்கு அதுக்கு டிவைன் லவ் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தெய்வீக அன்பு பசுத்தாவினாலே நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5, நம்ம தேவனை நேசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜட்ஜ்மெண்ட் வரவில்லை என்றால் நோ ஃபெலோஷிப். ஆடு அவங்களுக்காக மறிக்கவில்லை என்றால், ஏதேனில ஆடு மறிக்கவில்லை என்றால், ஆடம் ஈவுக்கும் தேவனுக்கும் எந்த ஐக்கியமும் கிடையாது. அதனாலே அது வந்து அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நபர் வர வேண்டியதா இருந்தது. அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அதுக்கு பதிலடாக கொடுக்கப்பட்டது. அதனால அவங்க தேவனோடு ஐக்கியப்பட்டார்கள். காயின் வந்து சரியான பலியை கொண்டவில்லை, ரத்த சம்பந்தமான பலியை கொண்டவில்லை. ஆபேல் ரத்த சம்பந்தமான பலியை கொண்டதால ஃபெலோஷிப் த்ரூ த பிளட். அதனால பேசிஸ் ஆஃப் ஃபெலோஷிப் வந்து டிவைன் ஜட்ஜ்மெண்ட். அங்கே வந்து ஆடு அங்கே மறிக்கும் பொழுது அந்த ரத்தத்தின் மூலமாக இதோ அவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டார்கள். காயின் கொண்ட பலியில ரத்தம் இல்லாதனால அது தேவனோடு அவன் ஐக்கியப்படவில்லை, தேவன் அவனை அங்கீகரிக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆட்டின் மேல் இருக்கிற அந்த ஜீவனானது, த லைஃப் ஆஃப் த லேம் கமிங் பேக் ஆன் தம். ஒரு ஆட்டு மேல ஜீவன் மனுஷன் மேல வர முடியாது. ஏன்னா மனுஷனும் மனுஷனும் வந்து தான் ஐக்கியப்பட முடியுமே ஒழிய மனுஷனும் ஒரு மிருகமும் ஐக்கியப்பட முடியாது. புறாவும் புறாவும் ஐக்கியப்படும், புறாவும் காகமும் ஐக்கியப்படாது. ஒரு எறும்பும் ஒரு யானையும் ஐக்கியப்பட முடியாது. இது சின்னது, அது ரொம்ப பெருசு. அதே போல ஒரு நாயும் பூனையும் ஐக்கியப்பட முடியாது. இதனுடைய நேச்சர் வேற, அதனுடைய நேச்சர் வேற. அனிமல் பிளட்டில் இருக்க ஜீவனானது நம்ம மேல அது வர முடியாது. அதனால என்ன சொல்றால், அதுக்கு ஆத்மா இல்லை. அது பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக, அது ஒரு பதிலீடாக, சப்ஸ்டிடியூட்டாக கொடுக்கப்பட்டது. மெய்யான ஆட்டுக்குட்டி வரும் வரைக்கும் ஆண்டவர் அதை பதிலாக கொடுத்தார். இப்பொழுது அவரே மனுஷனாக வந்து, தேவனே மனுஷனாக வந்து, செகண்ட் பர்சன் அல்ல, த பர்சன் ஆஃப் காட். அதனால கர்த்தர் அங்கே இறங்கி வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டு, அவர் மாம்ச சரீரத்தில் வந்து எதுக்காக வந்தார், நம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் வந்து ஹோலி ஸ்பிரிட்டாக நமக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. த வெரி லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் அந்த கிறிஸ்துவனுடைய சொந்த ஜீவன் கமிங் பேக் த பிலீவர் கமிங் பேக் ஆன் த பிலீவர். இதோ இன்னைக்கு நம்ம மேல அந்த ஆவி வந்திருக்கனால அவருடைய கற்பனையின்படி நம்ம நடக்க முடியுது. ஹல்லேலூயா. நம்முடைய சுயபலத்தினால அவருடைய கற்பனையை கை கொள்ள முடியாது, நீங்களும் கை கொள்ள முடியாது, நானும் கை கொள்ள முடியாது. அவரே நமக்குள்ள வந்து ஹோலி ஸ்பிரிட்டா வந்து சகல சத்தியத்துக்குள்ள நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னை அப்படி செய்கிறார். எனக்கு பைபிள் படிக்க அதிக ஆசை உண்டு, எனக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப ஆசை. மெசேஜ் ப்ரீச் பண்றதை விட ப்ரிப்பேர் பண்ண எனக்கு அதிக ஆசை. மெடிடேஷன் பண்றதுல எனக்கு அதிக ஆசை. நாள் வரைக்கும் 22 வயசுல இருந்து நான் அதை செஞ்சிட்டு இருக்கிறேன். அது என்னால வந்துச்சா? இல்ல, ஆண்டவர் எனக்கு அந்த இது கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அது வரதில்ல. பைபிளை படி, பைபிளை படி, ஜோமன்னு ஜோமன்னு சொன்னாலும் சிலருக்கு படிய மாட்டாங்க. மாதத்துல ஒரு நாள் கூட பைபிள் படிச்சு ஜெபிப்பது கிடையாது. எத்தனை வேலை சொன்னாலும் அந்த விருப்பம் வரல. ஆனா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வருது, அதிகமா தான் வருது. பைபிளை மெடிடேஷன் பண்றதுல அதிக ஆசை, பிரசங்கம் பண்றதுலயும் விருப்பம் இருக்கு. அதை விட எனக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றதுல ஆசை அதிகம் இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அது அந்த பரிசுத்த ஆவியானவர் அதை கொடுக்கிறாரு ஒழிய நானா அதை வந்து எனக்கா அது வந்துச்சுன்னு நான் பெருமைப்பட முடியாது. அதனால கர்த்தர் வந்து நமக்கு அந்த அந்த வெரி லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் வரும் பொழுது நம்ம அந்த வார்த்தையின் மேல அதிக வாஞ்சை இருக்கு. எனக்கு வார்த்தையின் மேல வாஞ்சை இல்லாதவங்களா நான் ரொம்ப பிரியப்பட மாட்டேன் அவங்ககிட்ட. இவங்களுக்கு வார்த்தை பிரசங்கம் கேட்டாச்சுன்னா பிரசங்கம் தெரிஞ்சு சூப்பரா இருந்துச்சு, என்னது ஒண்ணு என்ன சூப்பரா இருந்துச்சு, என்ன சொன்னாங்க, என்ன கருத்து சொன்னாங்க, அதை சொல்லணும். அப்போ அவங்க மெசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களா, மெசேஜ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்களாங்கிறதுதான் நான் எல்லாருமே நான் வந்து கேள்வி கேட்கறது. அதுதான் நான் விரும்புறதே, அதுதான் ஆண்டவர் அதுதான் விரும்புறாரு. நீங்க வார்த்தையில இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களா? அந்த வெரி லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்கு இருந்தது என்றால் அந்த வார்த்தையின் மேல நமக்கு தெரியமாயிருக்கும். செபத்துல போய் தேவனோடு ஐக்கியப்பட நமக்கு விருப்பமாயிருக்கும். ஹல்லேலூயா. சோல் வீதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த மைண்ட் வந்து என்லைட்டன்ட் பை த மெசேஜ் ஆஃப் த ஹவர். இதனால பாடி இஸ் அண்டர் த கர்ஸ். அதனால எதிர்பாராத விதமாக திடீரென்று நமக்கு ஹெல்த் ஃபெயிலியர் ஆகிறது, ஸ்ட்ரென்த் ஃபெயிலியர் ஆகிறது. ஆனாலும் ஆண்டவர் பரிகாரியா இருந்து சுகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் த பேசிஸ் ஃபார் ஃபெலோஷிப். டிவைன் ஜட்ஜ்மெண்ட், அந்த ஆட்டுக்குட்டிக்கு அந்த நியாய தீர்ப்பு வந்தது, அது நம்முடைய நியாய தீர்ப்பை ஏற்றுக்கணும். ஆதாம் ஏவாளுக்காக அந்த ஆட்டுக்குட்டி நியாய தீர்ப்பை ஏற்படுத்தினாலே தேவனோடு கூட அவர்கள் ஐக்கியப்பட்டார்கள். அந்த தோலினாலே போத்தி வைக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய நீதி அல்ல, அவருடைய நீதினால நம்ம போத்தி. என்னால நான் தகுதி கிடையாது, ஆனா என்னை தகுதிப்படுத்துது அவர். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தமான அல்ல, என்னை பரிசுத்தமாக்குறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லாமே அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய மீட்பு, எல்லாம் அவருடைய கிருபையினாலே நமக்கு, அவருடைய பரிபூரணத்தினாலே நம்ம கிருபையின் மேல் கிருபை பெற்று அவருடைய நீதி நமக்கு கிரெடிட் ஆகுது. அதனால நம்ம இன்னைக்கு நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம், பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அவர் சம்பாதித்த அந்த நீதியை நமக்கு, அந்த ஆட்டு தோல் வந்து இவங்களுடைய நிர்வாணத்தை மூடுகிறது. இப்பொழுது அவங்களுக்கும் இதோ ஆண்டவருக்கும் ஃபெலோஷிப் ஏற்படுகிறது. அதனால டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன செய்கிறது ஏற்படுத்தால் ஃபெலோஷிப்பை ஏற்படுத்துகிறது. அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரவில்லை என்றால், நமக்காக ஒன்று மறிக்கவில்லை என்றால், நம்ம தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. அதான் கர்த்தர் கல்வாரியிலே நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது நமக்கு ஃபெலோஷிப் இருக்குது. ஃபெலோஷிப் த்ரூ த பிளட். ஒன்னு யோவான் 1:7.
நாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கிறமே சுத்திகரிக்கும்.
நமக்கு ஆண்டவர் ஒரு ப்ரொவைடட் வே வைத்திருக்கிறார், தேவனால் கொடுக்கப்பட்ட வழி. என்ன வழி என்றால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வெளிச்சத்தில் வரும்பொழுது, இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர்ல வரும்பொழுது நம்ம வந்து ரத்தத்தின் கீழே வருகிறோம். அப்பொழுது நம்முடைய குறைகளை நம்ம அறிக்கை செய்தால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறைகளை அறிக்கை செய்யும் பொழுது பிளட் வந்து கான்ஸ்டன்டா நம்மளை வாஷ் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. நம்ம ரத்தத்தின் கீழே இருப்பதனாலே பிளட் நம்மளை வாஷ் பண்ணுது. அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவனை நீக்கி சுத்திகரிக்கும். ஒரு டினாமினேஷன்ல இருந்தா, சிஎஸ்ஆர், பெந்தகோஸ், ரோமன் கத்தோலிக் போன்ற ஸ்தாபனத்தில் இருக்கும் பொழுது அவங்க ரத்தத்தின் கீழே வரல, அவங்க மனுஷனுடைய உபதேசத்தில் இருக்கிறாங்க, அவங்க வெளிச்சத்தில் வரல, அவங்களுக்கு பிளட் இஸ் நாட் அவைலபிள், அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஒரு நாள் நான் ரொம்ப வந்து யோசித்துக் கொண்டிருந்தேன், உலக பிரமாண மக்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, இதோ அவங்க வந்து தேவனை அறியாவிட்டாலும் அவங்க வந்து உலக பிரமாண காரியங்களில் இருக்கிறாங்க, ரொம்ப ரிலீஜியஸா பக்திமான்களாகவும் இருக்கிறாங்க. என்ன ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறா, உனக்கு நீ பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாத, நீ ரொம்ப உலகத்தில் பெரிய ஆளாவான்னு நினைக்காத. அந்த பெரிய பாப்புலாரிட்டியா வரணும், ரொம்ப பெரிய இதா வரணும், ரொம்ப டாப்ல வரணும்னு நினைக்காத. உனக்கு பெரிய காரியங்களை தேடாத. மாம்சமான யாவர் மேலும் என் தீங்கை வரப்பண், நான் தீங்கை வரப்பண்ணுவேன், எல்லாரு மேலையும் தீங்கு வரும். ஆனா உனக்கு நான் உன்னுடைய பிராணனை நீ போகும் எல்லா சகல ஸ்தலங்களிலும் நான் கொள்ளைப்பொருளாய் உனக்கு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற அந்த வார்த்தை வரும்பொழுது எல்லாரு மேலேயும் அந்த தீங்கு வரப்போகுது, நியாய தீர்ப்பு வரப்போகுது. நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை.
ஆமென்.
ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்காக மரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வார்த்தையில வரும்பொழுது ரத்தத்தின் கீழே வருகிறேன், வார்த்தையில வரலன்னா ரத்தத்தின் கீழே வரல. சாபனத்தில் இருக்கும்பொழுது யாரும் ரத்தத்தின் கீழே வரல, அவங்க மேல தீங்கை ஆண்டவர் வரப்பண்ணுவார். மாம்சமான யாவர் மேலும் நான் தீங்கை வரப்பண்ணுவேன். இப்பொழுது நம்ம மெசேஜில் வரும்பொழுது, வெளிச்சத்தில் வரும்பொழுது, காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில்னா என்ன, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்ன, அவருடைய பிளான் என்ன. The message, we call the message, it is a light coming to show us God's will and plan for this age we are living in. இப்பொழுது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலத்தினுடைய தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய பிளான் என்ன என்பதை நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா அவங்க வந்து அது அவங்களுக்கு தெரியாது, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னன்னு தெரியாது, அனுமதிக்க சித்தத்தில் இருக்கிறாங்க, பெர்ஃபெக்ட் வில்ல வரல, அவருடைய பிளான் என்னன்னு தெரியாதபடி மனுஷீக திட்டத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல எல்லாரு மேலேயும் ஆண்ட தீங்க வரப்பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்காக, ஆட்டுக்குட்டி நமக்காக மரித்து விட்டது. எந்த ஆட்டுக்குட்டி நமக்காக மரித்ததோ அந்த ஆட்டுக்குட்டியோடு கூட நம்ம நித்திய காலமாக வாழப்போகும். லவ் ஸ்டோரி அதிகமாக முடிவடைகிறது. நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலே நடக்கும். மத்தேயு 24:37, மத்தேயு
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
காட்ஸ் பிளான் வந்து நோவாக்கு வெளிப்பட்டது. ஆனால் அந்த காலத்தில் வந்து ரொம்ப பேர் காயின் சந்ததியார் ஜீவித்தார்கள், அவங்களுக்கு காட்ஸ் பிளான் தெரியாது, தேவனுடைய பெர்ஃபெக்ட் வில் தெரியாது. இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர், தேவனுடைய பெர்ஃபெக்ட் வில் என்னதென்றையும் காட்ஸ் பிளான் என்னதென்பதையும் வெளிப்படுத்துறது. இந்த மெசேஜில் 30 வருஷமா இருந்து அது தெரியாதவங்க உண்மையிலே அவங்க மெசேஜ் அறியல. அந்த பாஸ்டரா இருந்தாலும் சரிதான், பிலீவரா இருந்தாலும் தேவனுடைய பரிபூர்ண திட்டம் என்ன, அவருடைய பிளான் என்ன என்பதை அவங்க அறியவில்லை என்றால் அவங்களுக்கு இன்னும் சீல் சோப்பன் ஆகல. சீல் சோப்பன் ஆகும் பொழுது அங்கே காட்ஸ் ஜீசஸ் அண்ட் இஸ் புரோகிராம் நமக்கு வெளிப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம அந்த வெளிச்சத்தில் இன்னைக்கு நடக்கும் பொழுது, அந்த பெர்ஃபெக்ட் லைட்ல நம்ம நடக்கும் பொழுது நமக்கு வந்து இதை நித்தியத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நோவா காலத்தில் அங்கே இருக்கும் பொழுது அந்த நோவாவுக்கு அந்த காட்ஸ் பிளான் என்ன, காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில் என்ன, அந்த நேரத்துக்குரிய செய்தி என்னதென்று வெளிப்படுத்தப்பட்டது. மாம்சமான யாவர் மேலும் நான் தீங்க வர பண்ணுவேன், மாம்சமான யாவருடைய முடிவு என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதா இருக்கிறது, அதனால எல்லாரையும் நான் மிருக ஜீவன்களையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று அந்த பிளான நோவாக்கு அண்டர் வெளிப்படுத்துகிறார். நீ அதனால ஒரு பேழை உண்டு பண்ணு, அந்த பேழை கொப்பர் மரத்தினால செய்யப்பட வேண்டும், மூன்று தட்டுகளாக செய்யப்பட வேண்டும், அதுல ஒரே ஒரு டோர் தான் இருக்கும். பல்லோகத்துக்கு போறதுக்கு பல வழிகள் கிடையாது. மெத்தடிஸ்ட் டோரு, சிஎஸ் டோரு, பெந்தகோச டோர்னு சொல்லி இன்னைக்கு பல ஸ்தாபனங்கள் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு வாசல் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி இருக்கிறார்? மெசேஜ் அதாகவரா இருக்கிறார். தேர் இஸ் ஒன்லி ஒன் மெசேஜ். ஒரு உலகமெங்கில் இருக்கிறவர்களுக்கு ஒரே செய்தி தான் த மெசேஜ் அதாகவர். இந்த நேரத்துக்கு குறிக்கப்பட்ட செய்தி தான் வாசலா இருக்கிறது. இட் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமா தான் நம்ம உள்ள பிரவேசிக்க முடியும். அதுல த்ரீ ஸ்டேஜஸ் இருக்குது. முதல்ல ஜஸ்டிபிகேஷன், ரெண்டாவது சாங்டிபிகேஷன், மூணாவது பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். மூணு தட்டு அங்க இருக்கிறது. இதெல்லாம் இந்த ஸ்டேஜஸ் தெரியாதவங்க எவ்வளவுதான் மெசேஜ்ல இருந்தாலும் அவங்க இன்னும் சாங்டிஃபைட் ஆகல. 30 வருஷமா இருந்தாலும் அவங்க சாங்டிஃபைட் ஆகல. நீ என்ன ஸ்டேஜ்ல வந்திருக்கிறா? நீ என்ன மூணாவது ஸ்டேஜ் வந்திருக்கிறியா? மூணாவது ஸ்டேஜ் தான் நியூ பேர்த். அதான் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். நோவா மூணாவது தட்டுலதான் இருக்கா? மேலதான் இருக்கிறோம். கீழே மிருகங்கள், ரெண்டாவது பறவைகள், மூணாவது நோவா ஃபேமிலி இருக்கு. அதனால நம்ம அங்க வந்துட்டோமா? கீழே இருந்து மேலே ஏறி அங்க வந்துட்டோமா? இதெல்லாம் வந்து காட்ஸ் பிளான் ஆயிருக்கு. அதனால கொப்பேர் மரத்தினால நீ செய்ய வேண்டும். கொப்பேர் மரம் ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அதனால அது எப்படி வந்து கீழ் பூச வேண்டும் என்றால் என்ன சொன்னா, அது இன்னொரு மரம் இருக்கிறது, அது பிசின் மரம். அந்த பிசின் மரம் வெட்டப்பட்டு அதுல இருக்கிற பிசினை எடுத்து அதை காய்க்கணும். அதை காய்ச்சி கொதிக்க வச்சு இந்த ஸ்பாஞ்சி போல இருக்கிற கொப்பேர் மரத்துல ஊத்தும் பொழுது அந்த இடவழியில போய் அது ஸ்ட்ராங்கா மாறும் பொழுது சீலை விட ஸ்ட்ராங்கா மாறுதான். அதனால தண்ணி உள்ள வர முடியாது. அதான் உள்ளும் புறம்பு நீ கீழ் பூசு. அந்த கீழ் வந்து அப்படி தயாரித்தாங்க. கத்ரா இயேசு கிறிஸ்து அவரே அந்த ஜீவ விருட்சமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே அந்த பிசின் மரமாயிருக்கிறார். அவர் வெட்டப்பட்டார். இன்னைக்கு நீங்க உங்களை வெறுமையாக்கும் பொழுது அவர் ஃபில் அப் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹோலி கோஸ்ட், தி லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் கம்ஸ் அப்பான் தி பிலீவர். அந்த விசுவாசி மேல வரும் பொழுது நியாய தீர்ப்பு நம்மளை தாக்க முடியாது. ஹல்லேலூயா. தண்ணீர் தான் நியாய தீர்ப்பு. தண்ணீர் வந்து நமக்குள்ள வர முடியாது. இந்த பிச்சு வந்து பிளட் வந்து அதை ஸ்டாப் பண்ணிருது. ஹல்லேலூயா. அதனால அவங்க பேழைக்குள்ள இருக்கிறாங்க. இந்த பிளான் வந்து யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்றால் நோவாவுக்கு வெளிப்பட்டது. அவன் குடும்பத்தாருக்கு அதை சொல்லுகிறான். எல்லாருமே அந்த பேழைக்குள்ள அங்க வருகிறாங்க. வரும் பொழுது அந்த பிச்சு தான் அவங்கள வந்து தண்ணீர் உள்ள வராதபடி பாதுகாத்து அவங்கள வந்து அந்த பேழையில காப்பாற்றினது. அதனால காட்ஸ் பிளான், காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில் அந்த நேரத்துக்கு என்னது என்பதை நோவாவுக்கு மட்டும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ப்ராபர்ட் சோரன் வில்லியம் மேரியன் பிரன்காம் அவர் சபைக்கு அங்க அறிவிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் இன்னைக்கு பேழைக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. பேழைக்குள்ள இருக்கும் பொழுது ரத்தத்தின் கீழே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு காட்ஸ் பிளான் என்ன? 40 நாள் மழை பெய்யும், எல்லாமே அழிஞ்சு போகும். நம்ம வந்து ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு மேல நம்மளை கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு வரும்பொழுது நம்ம மேல போயிருவோம், ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். பின்பு நம்ம வந்து நியாய தீர்ப்பு எல்லாம் முடிஞ்ச பிறகு இத உபத்திர காலத்துல அர்மகதோன் யுத்தத்துல அட்டாமிக் ஃபயர்ல இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சு போன பின்பு நம்ம மறுபடியும் உலகத்துல வந்து நியூ லேண்ட், இந்த புதிய உலகத்தை நமக்காக மறித்த இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நம்ம வாழப்போகிறோம். அல்லேலூயா. இடையில இருந்து அங்க வெளியே வராங்க. அந்த ஸ்டோரி வந்து இடையில துக்கம் வருது. லைஃப்ல ட்ரையல் இல்ல, போராட்டம் இல்லைன்னா லைஃப் இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. லைஃப்ல போராட்டங்கள் வரணும், ரிஸ்க் வரணும். அதுல இருந்து நம்ம தப்பி வைக்கப்படும் பொழுது நம்ம அதை பெருமையா மற்றவங்கிட்ட பேசுவோம். இவ்வளவு மாதிரி ஆபத்துல இருந்தேன், இது மாதிரி ஒரு கடன் சூழ்நிலையில இருந்தேன், இது மாதிரி இக்கட்டுல இருந்தேன், எனக்கு எவ்வளவு விரோதிகள் இருந்தாங்க, ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் என்னை தப்பிச்சுட்டார். அதுதான் வீக்னஸ். ஒண்ணுமே வரலன்னா வீக்னஸ் கிடையாது, லைஃப் இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. அதனால ஆண்டவர் லைஃப்ல இவ்வளவு விதமான போராட்டம் வச்சு நம்ம அதன் மேல ஜெயத்தை பெறும் பொழுது நமக்கு சந்தோஷம். ஜெயம் பெறாம மாழ்ந்தோம் என்றால் அது துக்கம். ஆண்டவர் இப்படி அநேக அனுபவங்களை நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு இருக்கு இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது நம்ம ரத்தத்தின் கீழே கொண்டு வந்து நமக்கு அந்த பிளான், அந்த தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நோவாக்கு வெளிப்படுத்தினார், மற்ற யாருக்கு அது வெளிப்படல. இன்னைக்கு டினாமினேஷன் பீப்புளுக்கு ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு தெரியாது. இந்த பைபிள் ஸ்டோரி அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை பைபிள் நிறைய படிச்சிருக்கலாம், மனப்பாடமாக சொன்னா கூட அவங்களுக்கு இந்த பிளான் என்னன்னு தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் தெரியலன்னா நம்ம மெசேஜில் வந்து பிரயோஜனம் இல்லை. நமக்கு டினாமினேஷனுக்கு வித்தியாசம் இல்லை. நீங்க ஒரு ரிலிஜியஸ் ஸ்பிரிட்டா காயின் போல நீங்க ஆராதனை செய்யலாம், ஆனா நம்ம வந்து நம்ம நம்ம சாதிக்கிறது என்னது, நம்முடைய சொல்றது என்னது, நம்முடைய முடிவு என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மை ஷீப் ஹியர் மை வாய்ஸ் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால மில்லினியத்தில் நம்ம அவரோடு கூட இருப்போம். லிட்ரல் ஜீசஸ், உலகத்திலே மாம்சத்தில் வந்த அதே இயேசுவோடு கூட நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. 4000 வருஷமாக அவங்க அனிமல் பிளட் கீழே இருந்தாங்க. 4000 வருஷம் அனிமல் பிளட், ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அதன் மூலமாக ஃபெலோஷிப் பண்ணாங்க. அந்த ஆட்டுக்குட்டி அவங்களுக்காக நியாய தீர்ப்படைந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரிக்கும் பொழுது அனிமல் சாக்ரிஃபைஸுக்கு முடிவு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்துக்கு முடிவு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. அதன் மீது 2000 வருஷமாக சபை காலங்கள். இந்த ஸ்டோரி இவ்வளவு தூரம் நீடிக்குது. இந்த ஸ்டோரி 6000 வருஷம் ஸ்டோரி, இந்த லைஃப் ஸ்டோரி 6000 வருஷம் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி சொல்ல, லவ் ஸ்டோரி வந்து சில 2-3 வருஷத்துல முடிஞ்சு போகும். இந்த லவ் ஸ்டோரி வந்து 6000 வருஷமா நடக்கும். ஓல்ட் டெஸ்டமென்ட் 4000 வருஷம், நியூ டெஸ்டமென்ட் 2000 வருஷம். ஓல்ட் டெஸ்டமென்ட் நியாய பிரமாணத்தின் கீழே இருக்கிறது, அனிமல் பிளட் கீழே இருக்கிறது. இங்க நியூ டெஸ்டமென்ட் மெய்யான ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து வந்து நமக்காக நியாய தீர்ப்பை எடுத்துக்கொண்டார். எதற்காக? அவரோடு கூட நாம் ஃபெலோஷிப் செய்வதற்காக, அவரோடு ஐக்கியப்படுவதற்காக. ஃபெலோஷிப் த்ரூ த பிளட். அதன் பின்பு 2000 வருஷம் புறஜாதி மனவாட்டியை தெரிந்து கொள்ளும்படியாக அவர் 2000 வருஷமாக இது என்ன, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு தூதனை கொடுத்து ஒரு செய்தியை கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டார்கள். இதை இப்பொழுது நம்ம கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். உலகம் அட்டாமிக் அங்க ஃபயருக்கு இரையாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. பாகிஸ்தான் வந்து அந்த வந்து அந்த போர் வீரனை விடுவித்ததுனாலே யுத்தம் வந்து மூளவில்லை. அதனால யுத்தம் மூளக்கூடாது என்று நம்ம ஜெபம் பண்ணோம். எந்த இடத்துல வந்து யுத்தம் மூளுன்னு சொல்ல முடியாது. எப்படி வேர்ல்டு வேர் வரும்னு நம்ம சொல்ல முடியாத காலத்தில் இருக்கிறோம். ஒரு நாட்டுக்கு விரோதமா இன்னொரு நாடும் விதமான ஒரு காலத்தில் ஜீவிக்கும் பொழுது என்னைக்கு அட்டாமிக் ஃபயர் வரும். அதனால என்ன சொல்றாங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் சமாதானமா இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே அட்டாமிக் பவர் இருக்கு. இந்தியாவிலையும் அட்டாமிக் பாம்பு இருக்குது, பாகிஸ்தான்லயும் அட்டாமிக் பாம்பு இருந்துச்சு. யுத்தம் வந்து வலுத்து போச்சுன்னா பாம்பை தூக்கி போட்டுருவாங்க, ரெண்டு நாடும் போட்டுரும். அதனாலதான் அட்டாமிக் பவர் இருப்பதனால யுத்தம் வரக்கூடாது, பேச்சுவார்த்தையினால சமாதானம் வரணும்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாம் விரும்பினது. கத்துடைய கிருபையினாலே யுத்தம் ஆனது ஸ்டாப் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. அதனால 2000 வருஷமாக இது ஆண்டவர் என்ன செய்யற, அந்த 7 சபை காலங்கள் மூலமாக தம்முடைய பிரைட் அவர் கால் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை நாம இன்னைக்கு கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் 7th angel அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது. அதனால ஒன் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது. நோவா வந்து ஒன் மேன் மினிஸ்ட்ரியா இருந்தது. இதை யோவான்சானுடைய ஊழியம் ஒன் மேன் மினிஸ்ட்ரியா இருந்தது. அதே போல இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் ஒன் மேன் மினிஸ்ட்ரியை கொண்டிருக்கிறார். பின்பு என்ன சொல்லால், அந்த ஒன் மேன் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பிரைட் மினிஸ்ட்ரி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தையின் மூலமா ஒவ்வொரு காலத்தையும் செய்தி அவனுக்கு நியூ பேர்த்தை கொண்டு வந்தது. அவங்களுக்கு நியூ பேர்த்தை கொண்டது. ஆனா இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பேர்ட் வந்திருக்கிறது. இந்த பரிபூர்ணமான வார்த்தை, இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ணமான வார்த்தை நமக்கு என்ன செய்யறது என்றால், அது வந்து நமக்கு நியூ பேர்த்தை மட்டும் தருவதில்லை, நமக்கு நியூ பாடியும் தருகிறது. நமக்கு நியூ பாடி வரப்போகிறது. அது பலவீனத்துக்கு உட்படாது. பாடியில ஸ்ட்ரென்த் ஃபெயிலியர் ஆகாது, வீக்னஸ் வராது. நம்ம எப்பொழுதும் இளமையோடு கூட இருப்போம். ஆமென். உலகமானது பாவத்தில் இருக்கிறது. சேம் செக்ஸ் மேரேஜ், ஆணை ஆண் வியாகம் செய்வது, பெண்ணை பெண் வியாகம் செய்வது, டிரான்ஸெண்டர் வியாகம் செய்வது, இதெல்லாமே உலகத்தில் இருக்கிறது. எல்லா மனுஷரும் லேப்டாப் வச்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் செல்போன் இருக்கிறது. இதை காயின் என்ன செய்யறான் என்றால், கத்தர் இந்த பூமியை சபித்தார். பூமியை சபித்த உடனே நிலமானது நல்ல விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் அவன் வந்து என்ன செய்யறான் என்றால், அந்த சாபத்தை மேற்கொள்வதற்காக ஃபெர்டிலைசர்ஸ் கண்டுபிடித்தான். ரசாயன உரங்களை கண்டுபிடித்து, ரசாயன உரங்கள் யூரியா மற்றும் நைட்ரேட், இந்த உரங்களை போட்டு நல்ல விளைச்சலை கொண்டு வரணும்னு நினைச்சு. அதே போல இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஆகாரம் அப்படிதான். காயின் வந்து என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். அதனால உலகத்தின் மக்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு மனம் திரும்பி வார்த்தை விசுவாசிக்க வேண்டும். அதனால் தேவனுடைய பிளான் என்ன, அவர் எப்படி மீட்பை கொண்டு வருகிறார் என்பதை அவருடைய பிளான் நோவாக்கு வெளிப்பட்டது. ஆனா காயின் சந்ததியார் அந்த பிளான் அவனுக்கு ரிவீல் ஆகல. சாபமானது உலகத்தின் மேல இருக்கிறது, அதனால அந்த சாபத்தை மேற்கொள்வதற்கு அவன் சயின்டிபிக் இன்வென்ஷனை கண்டுபிடித்தான். அவன் வந்து விஞ்ஞானத்தினாலே அந்த அதை வந்து மேற்கொள்ளலாம். ஏனென்றால் மனம் திரும்புதல பைபாஸ் பண்ணி ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினைக்கிறான். தேவன்ட்ட என்ன காரியம்னா மனம் திரும்பாம ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அவற்ற ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நம்ம வந்து ரீபென்ட் பண்ணும். ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு மனம் திரும்புன்னு சொல்றார். இவன் காயின் வந்து மனம் திரும்ப மனசு இல்லை, மனம் திரும்பாம தேவனுடைய சாபத்தை மேற்கொள்வதற்கு அவன் விஞ்ஞானத்தை அவன் கொண்டு வந்தான். அதனால மனுஷன் வந்து ஆண்டவருடைய சாபம் இருப்பதனால நம்முடைய பாடி முதுமை அடைகிறது. இதுக்காக என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்மெட்டிக் சர்ஜரி செய்து எங்க எப்படி மாத்தலாம், எப்படி மேக்கப் பண்ணி எங்க மாத்துறது. இந்த கண்களுக்கு இடையே இருக்கிற மயிரை சிறைக்க கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. நீ வந்து அங்க புது பெண்ணுக்கு மேக்கப் பண்ணா முதல்ல இதைத்தான் எடுப்பாங்க, மேல இருக்க அந்த அந்த ரோமத்தை வந்து கண்களுக்கு மேல இருக்கதை எடுத்து அதுக்கு பிறகு அவங்க பென்சிலை வச்சு கோடு போடுறாங்களாம். அதனால பாருங்க அது பைபிளுக்கு விரோதமானது. அப்படி செய்வது பைபிள், இங்க யாராவது அப்படி செஞ்சா அப்படி செய்யக்கூடாது. அதனால பைபிள் அப்படி எழுதியிருக்கு நமக்கு, ஒரு பாகம் 14 நமக்கு எழுதியிருக்கு. அதனால பாருங்க அவன் வந்து மேக்கப்பை கொண்டு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து கலரை எப்படி மாத்துவது, எப்படி எங்காக இருப்பது, இவ்விதமான கண்டுபிடிப்பு போனாப்பா. அவத்தினால வந்து இது வருது. நம்ம மனம் திரும்பி அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்ம பாடி சேஞ்சுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆனா உலகம் வந்து எப்படி போகுது பாத்தீங்களா? அதே போல என்ன சொன்னால் அங்க குழந்தை பறக்கலன்னா டெஸ்டிப் மூலமா குழந்தை பறக்கிறதுக்கு இப்பொழுது பல கண்டுபிடிப்புகள் இருக்குது. அதனால டெஸ்டிப் மூலமா நிறைய பேர் குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கத்தர் அங்க வந்து ஒரு கேஷ கொண்டு வரும் பொழுது அவங்க அதை மேற்கொள்வதற்கு ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க. பைபாஸ் கேஷ் வித்வுட் ரீபென்டன்ஸ். அதனால என்ன ஏற்படுகிறது? இன்னும் அதிக மரணம் தான் ஏற்படுகிற ஒளிய தீர்வு வருதில்லை. அதிக விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன சென்றால் அந்த சீடை வந்து ஒருத்தங்கையில இருக்கிறது. உலகத்தில் வந்து சீடு வந்து ஒருத்தங்கையில் அது மாறுகிறது. நீங்க சாதாரண விதை போட்டா பலன் கொடுக்காது, பூ பூக்கும் ஆனா காய் காய்க்காது. அதுக்கு அங்க போய் விவசாய பண்ணையில போய் அங்க வித்து வாங்கணும். அது வந்து ஜெனிட்டிக் என்ஜினியரிங் பண்ணி அந்த ஜெனிட்டிக் என்ஜினியரிங் அந்த சீடுல ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சு அதுதான் வந்து பலன் கொடுக்குமே ஒழிய ஒரிஜினல் சீடே இப்ப கிடையாது. காய்கறியா இருந்தாலும் எந்த தானியமா இருந்தாலும் நம்ம வந்து வித்து போட்டா அது பலன் கொடுக்காது. வளரும் பூ பூக்கும் ஆனா காய் காய்க்காது. அப்படி காய்ச்சா 2-3 காய் காய்க்கும், நல்லா காய்க்காது. அங்க போய் விதை வாங்கி போட்டாதான் காய்க்கு. அதனால இப்ப ஜெனிட்டிக் அந்த ஒரு சீடு எல்லாமே ஒரு மனுஷனுடைய கண்ட்ரோல்ல, உலகத்தில் இருக்க சீடு எல்லாமே ஒரு மனுஷன் கண்ட்ரோல்ல வந்து விட்டது. என்ன சொன்னால் சிக்கன்ஸ் சாப்பிடும் பொழுது அது என்ன செய்யறது என்றால் பெண் பிள்ளைகள்லாம் 8 வயசு 10 வயசுல பெரிய பெண்களாக லேடிஸாக மாறியிருந்தாங்க. அதனால பெண்களுக்கு ஷோல்டர் வந்து என்ன செய்யறது என்றால் ஷோல்டர் வந்து பெருசா மாறுது, இடுப்பு வந்து சுருங்கி போகுதான். ஆண்களுக்கு வந்து என்ன இடுப்பு வந்து பெருசா மாறி ஷோல்டர் சுருங்கிருதான். விதமான ஒரு சைடு எஃபெக்ட் வந்து இந்த கெமிக்கல் ஃபுட்னால ஏற்படுகிறது. இந்த நூடுல்ஸ் சாப்பிடுவது இந்த மாதிரி கெமிக்கல் ஃபுட நம்ம சாப்பிடும் பொழுது அது என்ன ஆகுது என்றால் அதை நம்மளை அடிக்டிவ் பண்ணுகிறது, அடிமை ஆக்குறது. அதை திருப்பி திருப்பி நூடுல்ஸ் போய் வாங்கிட்டு கடையில் வாங்கி வாங்கி செய்வோம். அங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட போமா, இந்த ருசியை விட இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல ருசி இருக்கிறது. காரணம் சில கெமிக்கல் சேர்த்ததுனால அது இன்னும் வந்து வாங்கி சாப்பிட சொல்லுது, அது மேல ஒரு விருப்பம் ஏற்படுகிறது. அதனால ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க, வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. இங்க சாம்பார் நல்லா இல்லைன்றமா அங்க போய் ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கிட்டு வருது. தே லவ் ஃபாஸ்ட் ஃபுட் மோர் தேன் ஹோம் ஃபுட். வீட்டில் இருக்கிற ஆகாரத்தை விட ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க. ஏன்னா அதுல வந்து அப்படி பசியை தூண்டுற அளவுக்கு அவன் சேல்ஸ் ஆருக்கு அவிதமான கெமிக்கல்ஸ் அங்க சேர்த்து வச்சிருக்கிறான். அவனை அடிமைப்படுத்துறது. கடையில வாங்கி சாப்பிட்டவங்க திருப்பி தொடர்ந்து கடையில தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால பாருங்க அவங்களால வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடறதுனால பிரெயின் செல் வந்து அழுகி போகுது. அதனால அரை மணி நேரத்துக்கு மேல அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, அரை மணி நேரத்துக்கு மேல அவங்களால பிரசங்கம் கேட்க முடியாது, மூளை ஒர்க் பண்ணாது, மூளை செல்லாம் அழுகி போகுது. அப்போ என்ன சொன்னா புக்கை அவங்களால படிக்கவே முடியாது. பைபிளை தூக்கி வர்றதுக்கு மனசு வராது, பைபிளை படிக்க சொல்லாது. ஆனா லேப்டாப்ல இவன் அந்த பேடுல எவ்வளவு நேரம் வேணாலும் அந்த வீடியோ பார்க்க சொல்லும். அங்க வாட்ஸ்அப் வந்திருக்க, மெசேஜ் வந்திருக்க, இதையே வாழ்நாள் முழுசும் கம்ப்யூட்டர்லயே நேரத்தை கடத்தி. ஆனா புக்கை படிக்க சொன்னா புக்கை படிக்க முடியாது, ஒரு புக்கு கூட படிக்க முடியாது. இது என்னது? இதுதான் காயின், சாத்தான் சேடன். தேவனுடைய திட்டத்தை அறியாதபடி மனுஷன் வந்து இவ்விதமான சயின்டிபிக் இன்வென்ஷன் மூலமாக மனம் திரும்பாதபடி, அவன் மனம் திரும்புதலை அவன் அந்த கர்ஸ பைபாஸ் பண்ணுவதற்காக மனம் திரும்பாதபடி இப்படி சொந்த கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து உலகத்தில் வந்து சந்தோஷமா வாழலாம் நினைக்கும் பொழுது கடைசியில் அது ஆட்டம் பாம்புல போய் முடியுது. அது அவங்க ஆட்டம் பாம்ப கண்டுபிடிச்சு யுத்தங்கள் ஏற்படுத்தி இவங்களுடைய பேச்சுகள், மத தலைவருடைய பேச்சுகள், நாட்டின் தலைவருடைய பேச்சுகள், அங்க வந்து சமாதானமா இருக்கணும், நமக்கு போர் வேண்டாம் அப்படிங்கிற பேச்சு வராது. நாங்க பழி வாங்குவோம், நாங்க அப்படி செய்வோம் இப்படின்னு அவங்க பேசி பேசி அவங்க வந்து சவால் விட்டு விட்டு கடைசியில் அது யுத்தத்தில் போய் முடிஞ்சு அது அட்டாமிக் ஃபயர் வரும். பின்பு தேவனுடைய அக்கினியும் கந்தகம் வந்து உலகத்தை வந்து முற்றிலுமா அழிச்சு போடும். ஆனா இவ்வளவு சயின்டிபிக் ஏஜ் இல்ல. ஆண்டவர் நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார்? பரிசுத்தாவியை தருவதற்காக ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. கெட்டிங் த ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா.
ஆமென்.
சம்திங் குயிக்கன் யுவர் சோல். ஹல்லேலூயா.
ஆமென்.
இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இருந்து நம்ம விடுதலை பெறணும்னா ஹோலி ஸ்பிரிட் வேணும். ஹோலி ஸ்பிரிட் இல்லாதபடி இந்த இன்ஃபுளுன்ஸ், லேப்டாப், பேடு, இந்த கம்ப்யூட்டர், செல்போனு, இத ஃபாஸ்ட் ஃபுட்டு, இதெல்லாம் உங்களை வந்து பாதிச்சு. அதனால செல்ஃபி எடுக்கிறது, அதனால இவங்க லவ் பண்ணுவாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, அதை பிறகு போஸ்ட் பண்ணுவாங்க, பாஸ்டருக்கே போஸ்ட் பண்றது. என்ன செய்யறது? அவங்களுக்கு அவ்வளவு வந்து பயம் இல்லாம போச்சு. என்ன இது? இது என்ன இது? உங்களுக்கு வந்து சயின்டிபிக் செல்போன் கிடைச்சிக்கிட்டு நீங்க செல்போன் எடுத்துக்கிட்டு பாஸ்டர் நான் இப்படிதான் போவேன், நான் அப்படிதான் போவேன் அப்படின்னு செய்யும் பொழுது என்ன ஆகுது? இது சாத்தானின் ஏதன்ல இருக்கிறீங்க. காட்ஸ் ப்ரொவைடட் வேக்கு வரக்கு மனசு இல்லை. அவனவன் தந்தன் வழியில, அவளவள் தந்தன் வழியில போயிட்டு இந்த காயின் போல வந்து, காயின் வந்து அட்டாமிக் ஃபயர்ல தாங்க அழிஞ்சாங்க. வாங்க அட்டாமிக் பவர்ல வந்து என்ன செய்தால் பூமியை சரிச்சிட்டான். நேரா இருந்த குளோப வந்து அட்டாமிக் ஃபயர்ல சரிக்கும் பொழுது ஜலப்பிரளயம் ஏற்பட்டது. ஆண்டவர் வந்து தொடர்ந்து அழிச்சு போட்டார். அதே போல இப்பொழுதும் அதே தான். இந்த சயின்ஸ் விஞ்ஞானம், அது இன்ஃபர்மேஷன் ஏஜ், உங்களுக்கு செல்போன்ல போய் முடியுது. அந்த செல்போன்ல நீங்க இஷ்டமா கண்ட இடத்துலாம் போயிட்டு கண்ட இடத்துலாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? அந்த மாதிரி செய்யும் பொழுது கடைசியில் என்ன செய்ய? அட்டாமிக் ஃபயர் தான் இரையாக வேண்டும். அட்டாமிக் பவர்னால உலகத்தை வந்து சூரியன் பட்டத்தில் கொண்டு போகும் பொழுது அது எரிஞ்சு போகும். அங்கங்க குண்டு விழுந்து உலகமே இன்னைக்கு நாசமா போயிட்டு இருக்கு. இன்னும் கடைசியா அது முற்றிலுமாக அழிய வேண்டிய நேரம். அவன் அட்டாமிக் ஃபயர் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் வந்து ஹோலி ஃபயரை கொண்டு வந்து இந்த உலகத்தை முற்றிலுமாக எரித்து போடுவார். ஆனா நமக்கு ஆண்டவர் காட்ஸ் பிளான் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை பாதுகாப்பான இடத்துக்கு விட்டுட்டு தான் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கும்படியாக அனுமதிக்கு சித்தம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால இப்பொழுது நம்ம தான் போய் நாளைக்கு வந்திருக்கிறோம், கம்யூனியன் சர்வீஸ் வந்திருக்கிறோம். கம்யூனியன் மீன்ஸ் ஃபெலோஷிப். கம்யூனியன் என்றால் ஐக்கியம், தேவனோடும் அவருடைய பிள்ளைகளோடும் ஐக்கியப்படுவது. ஹல்லேலூயா. சிம்பிள்ஸ் ஆன் த டேபிள். இது வந்து புரோக்கன் பிரெட், பிட்கப்பட்ட அப்பம், வைன் போர்டு, இதோ திராட்சை ரசம் ஊற்றப்பட்டிருக்கிறது. சிம்பிள்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இது வந்து சிம்பிள்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பினுடைய சின்னமா இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கோதுமையை கொடுத்து நீங்க சாப்பிடுங்கன்னு கொடுக்க முடியுமா? அல்லது கொஞ்சம் கிரேப்ஸ், ஒரு திராட்சை கொலையை கொண்டு இதுவும் திராட்சை தானே, இதை சாப்பிடுங்கன்னு கம்யூனில் கொடுக்க முடியுமா? அது வந்து உடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த உடைக்கப்படுதுதான் நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கும் வரைக்கும் அவர் சரீரம் வந்து பிட்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கும் வரைக்கும் ரத்தம் சிந்தப்படவில்லை. அவர் வந்து சரீரம் பிட்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ்ல இருந்து அந்த வைன் அங்க வடிகிறது, அது நசுக்கப்பட வேண்டும். கோதுமை வந்து மாவாக அரைக்கப்பட வேண்டும், அடுப்புல வச்சு அது சுடப்பட வேண்டும். அதனால அவர் அந்த நியாய, அதான் நியாய தீர்ப்பு. அவர் மூன்று வருஷம் இருந்தார், நியாய தீர்ப்பு வரல. கல்வாரியில சிலுவையில மறிக்கும் பொழுது நம்முடைய நியாய தீர்ப்பு அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அதனால நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. உலக நியாய தீர்ப்பப்படும் பொழுது அட்டாமிக் ஃபயர்ல போகும் பொழுது காயின் அவனுடைய சந்ததியும் அந்த நோவா காலத்தில் அழிச்சார். இப்பொழுது இருக்கிற காயின் ஜெனரேஷன் சேட்டன் சேடன் இந்த சாத்தானுடைய ஏதேனை ஆண்டவர் அட்டாமிக் ஃபயர்ல அழிக்கும் பொழுது நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு செல்வோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு நியாய தீர்ப்பு ஏற்கனவே முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்து அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாக நம்முடைய நியாய தீர்ப்பை அவர் எடுத்துக்கொண்டார். இப்பொழுது நமக்கும் அவருக்கும் ஃபெலோஷிப் இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு இல்லைன்னா ஃபெலோஷிப் இல்லை. இந்த ரப்போஜனம் இல்லைன்னா ஐக்கியம் இல்லை. ரப்போஜனம் வந்து ஐக்கியத்தை பிரிக்கிறது. இயேசுவோடும் அவருடைய பிள்ளைகளோடும் ஐக்கியம். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய கின்ஸ்மேன் ரெடிமராக வந்திருக்கிறார். பே த பிரைஸ், ரெடீம் இஸ் ஃபேமிலி. அவர் வந்திருந்தால் அது ஆட்டுக்குட்டி மறிக்க வேண்டும் என்றால் அந்த ஆட்டுக்குட்டி டெஸ்ட் பண்ண வேண்டும். அதுல ஏதாவது பழுது இருக்குதா என்று டெஸ்ட் பண்ண வேண்டும். பழுதான ஆட்டுக்குட்டி வந்து நம்மை மீட்கப்பட முடியாது. அல்ல, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பாவம் இல்லாதவர். அதனால அவர் பாவமற்ற பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய ரத்தம் மாத்திரமே நம்மளை மீட்க முடியும். ஆமென்.
ஆமென்.
பஸ்கா ஆட்டுக்குட்டியை 4 நாள் அடைச்சி வச்சு அதுல ஏதாவது பிளம்மிஸ் இருக்குதா, பழுது இருக்குதான்னு பார்க்கணும். பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தான் பஸ்காவாக பலி செலுத்தப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3 வருஷமா ஜீவிக்கும் பொழுது, அந்த 33 வருஷமா ஜீவிக்கும் பொழுது அவர் பாவமற்ற பரிசுத்தர் என்று அவர் சாட்சி பெற்றார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் தான் நமக்கு சிந்தப்பட்டது. அதனால அவர் பரிசுத்தராக இருந்து அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டனாலே இன்னைக்கு வந்து நமக்கு ஃபெலோஷிப் ஏற்பட்டிருக்கு. அவர் நியாய தீர்ப்பை எடுத்துக்கொண்டனாலே ஃபெலோஷிப் இருக்கு. அல்லது நியாய தீர்ப்பு நம்ம மேல இருக்கும். ஆண்டவரே, நீர் எனக்காக மறிக்கலன்னா நியாய தீர்ப்பு என் மேல இருக்குமே. இப்பொழுது என் மேல இருக்க நியாய தீர்ப்பு போய்விட்டது. நான் அவிசுவாசத்தோடு அந்த ஆட்டுக்குட்டி மேல கை வைக்கும் பொழுது என்னுடைய பாவம் அவர் மேல டிரான்ஸ்பர் ஆகிவிட்டது. என்னுடைய பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அவிதமான ஒரு ரியலைசேஷனோட நம்ம இதுல பங்கு பெற வேண்டும். இட்ஸ் ஒரு கிரேட்டஸ்ட் லவ். இந்த பந்தி எதை குறிக்கிறது என்றால் கிரேட்டஸ்ட் லவ். நமக்காக மனவாட்டிக்காக ஜீவனை கொடுத்தார். நீங்க உலகத்தில் வந்து என்ன செய்யறான் என்றால் ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் நேசிப்பதாக சொல்லுவான் பேப்பர்ல. பேப்பர்ல நம்ம படிக்கிறோம். பின்பு அந்த பெண்ணை வந்து மோசம் போக்கி கொலை செய்து போடுவான். ஸ்கூல்ல படிக்கிற பெண்ணை கூட கொலை செய்து போடுகிறான். அப்படி பேப்பர்ல நான் நீங்க டெய்லி படிக்க முடியும். அதனால அது என்னது, அது வந்து லவ் கிடையாது, அது இச்சையாயிருக்கு, லஸ்ட். அது வந்து லவ் இல்ல, லஸ்ட். இன்னைக்கு உலகம் அவிதமாக இருக்குது. காயின் சந்ததியார் அவிதமா இருக்கிறாங்க. ட்ரூ லவ் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. இது ட்ரூ லவ், சிம்பிள் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அல்லேலூயா. இயேசு என் மேல இருக்கிற நியாயத்தை எனக்காக ஜீவனை கொடுத்தார். நான் அவரை எப்படி நேசிக்காம இருக்க முடியும்? அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு கூட எனக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவோடு, அந்த ஆட்டுக்குட்டியோடு கூட, அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நான் 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்வேன். காட்ஸ் ஏடன்ல இருப்பேன். அதனால ஆண்டவர் இந்த லவ் ஸ்டோரியை கடந்து கடைசியில் அப்படி மில்லினியத்தில் கொண்டு முடிக்கிறார். அதாவது மில்லினியம் வந்து இவ மேரேஜ் முடிஞ்சோட ஊட்டி போறோம், அங்க போறேன்னு, எங்க போறேன்னு அங்க போவாங்க. இப்ப அதெல்லாம் பழக்கம் ஆகி போச்சு. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா அப்படி போகும்பொழுது நமக்கு மில்லினியம் இயேசுவோடு கூட நம்ம வாழ போகிறோம். அல்லேலூயா. இந்த எட்டர்னிட்டி மாளிகை நியூ ஜெருசலேம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய லவ் ஸ்டோரி பாருங்க. சரியா லவ் ஸ்டோரி. அல்லேலூயா. இது வந்து எட்டர்னிட்டி வரைக்கும் நீடிக்கிறது. இதுக்கு வந்து நெவர் எண்டிங். ஹல்லேலூயா. அது ஆதியாமத்திலிருந்து, அது ஆதியாமத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகி வெளிப்புறத்தில் 21-22 அந்த கார்டனுக்கு நம்ம போகிறதையும், அந்த சிட்டிக்குள்ள நம்ம போகிறதையும் அது காண்பிக்கிறது. ஆனா ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு இல்லைன்னா நோ ஃபெலோஷிப். தேவனோடு ஐக்கியம் இல்லை, அவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் இல்லை. அவர் ஜட்ஜ்மெண்ட் ஏற்றுக்கொண்டது. அந்த சிம்பிள் தான் இது. அதனால Redemption is a greater work than creation. சிருஷ்டிப்பை காட்டிலும் மீட்பானது மேலானது. அதனால்தான் ஆண்டவர் இதை நினைக்க சொல்லியிருக்கிறார். நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம இதை நினைக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய நியாய தீர்ப்பை நீ ஏற்றுக்கொண்டீர். அதனால எனக்கும் உமக்கும் சமாதானம், எனக்கும் உமக்கு ஐக்கியம். நான் உம்மோடு கூட வாழப்போகிறேன், உம்மோடு கூட ஆளுகை செய்ய போகிறேன். எனக்காக நீர் அப்படி செய்யலன்னா எனக்கு அந்த ஃபெலோஷிப் வராது, அந்த எட்டர்னிட்டி கிடைக்காது, இந்த அன்பை நான் அறிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு நீங்க இதுல பங்கு பெறும் பொழுது இந்த பந்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம்.
ஆதிமைதேவனே உம் அன்பிற்கோரில்லை கொண்டோ
ஜெபமண்ணோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தூரத்திலிருந்து சமைத்து வந்த பிள்ளைகள் இந்த ராப்போஜனத்தில் பங்கு பெறும்படியாக, இதில் ஐக்கியப்படும்படியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவிதமான ஒரு ஏவுதலை தந்து இங்கே ஐக்கியப்படுத்தியிருக்கிறீங்க. கிறிஸ்துவின் அன்பு எங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பை நினைத்து நாங்கள் இந்த பந்தியில பங்கு பெற்றிருக்கிறோம். நீர் எங்களுக்காக நியாய தீர்ப்பு அடையவில்லை என்றால் எங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நீர் எங்களுக்காக நியாயம் தீர்க்கப்பட்டபடினாலே, அதற்கு அடையாளமாக இந்த பந்தியில நாங்கள் பங்கு பெற்றபடினாலே உமக்கும் எங்களுக்கும் ஃபெலோஷிப் இருக்கிறது. எங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. நாங்கள் உமோடு கூட சமாதானமாக இருக்கிறோம். உமை நேசிக்கிறோம். உமை நேசிக்கிறவர்களுக்காக நீர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர்கள். மில்லினியம் நியூ ஜெருசலேம் நியூ பாடி எல்லாத்தையுமே நீர் வைத்திருக்கிறீர்கள். இந்த பந்தியில பங்கு பெற்ற அனைவரும் அதை சுதந்திரித்துக் கொள்ள உதவிச்சு. இது ஒரு பப்ளிக் ஷோ அல்ல. இந்த பில்டிங்குள்ளே மகத்தான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தேவனுடைய அன்பை நினைத்து தியானித்து இதில் பங்கு பெற்று இந்த அப்பத்தோடு இந்த திராட்சரசத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். உம்முடைய சரீரத்தோடு உம்முடைய ஆவியோடும் இந்த பந்தியின் மூலமாக ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நீர் எங்களிலேயும் நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கத்தக்கதாக இவ்விதமான ஒரு இன்விசிபிள் யூனியன் ஒரு ஃபெலோஷிப் கொடுத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இந்த பந்தியின் மூலமாக இந்த டிவைன் லவ் நீர் தந்து ஐக்கியப்படுத்தியிருக்கிறீர்கள். அங்கே இங்கே நீர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவீராக. ஒருவர் பாவத்தை ஒருவர் கழுவி நாங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். தாழ்மையுள்ளோருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஒருவருக்கு முன்பாக ஒருவர் நாங்கள் எங்களை தாழ்த்தத்தக்கதாக, நாங்கள் ஒன்றுமில்லை என்று தாழ்த்தும்படியாக கர்த்தாவே நீர் செய்த மாதிரியை நாங்கள் பின்பற்றியிருக்கிறோம். இப்பொழுதும் காணிக்கையினாலே கனப்படுத்தியிருக்கிறோம். எல்லாத்தையும் நீர் அங்கீகரித்தீராக. உம்முடைய பிள்ளைகள் மேல ஆசீர்வாதத்தை தருவீராக. எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். சபையார் அனைவர் மேலும் இரக்கமாய் இருப்பீராக. இந்த பந்தியை புறக்கணித்த மக்கள் மேலும் இரக்கமாயிரும். அவள் மேல நியாய தீர்ப்பு வராதபடி மனம் திரும்ப கிருபத்தார். இன்னும் யார் யாரும் நீர் கூட்டி சேர்க்க சித்தமாயிருக்கிறதோ சீக்கிரமாய் கூட்டி சேர்ப்பீராக. 224 பேர் இந்த பந்தியில பங்கு பெற்றிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இல்லாத அதிகமான பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இன்னும் ஆண்டவரே அந்த எலக்டெட் சோல உம்முடைய பந்தியை சுற்றில ஐக்கியப்பட நீர் கூட்டி சேர்ப்பீராக. மகிமையான காரியங்களை மத்திலே செய்வீராக. பெரிய அற்புதங்களை செய்வீராக. இந்த பந்தியில பங்கு பெற்றவர்களுக்கு நீர் அற்புதத்தை செய்வீராக. அவங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீ செவி கொடுத்தீராக. அடுத்த ராப்போஜனம் வருவதற்கு முன்னதாக மிரக்கிள் நடக்கட்டும். இந்த பந்தியில பங்கு பெற்ற அனைவருடைய சரீரத்திலும் மிரக்கிள் நடக்கட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
மயமகி ஓ எல்லா ஓ எல்லா பாங்கி மயோமகி
கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கத்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கத்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர். ஆமீன்.